2022 நவம்பர் மாத தென்றலிதழில் ராஜேஷ் அவர்களின் எர்தாம்டனின் சுடர் 7 கருமலை களமாணிகள் அத்தியாயம் 11 ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அருண் சந்தோஷத்தில் கூச்சலிட்டான். நான் தான் சொன்னேனே அம்மா, ஏதோ மர்மமான விஷயம் போல பொத்தி பொத்தி நடக்குதுன்னு. கீதாவுக்கும் அந்த கடிதத்தை படித்தவுடன் உற்சாகம் வந்தது. ஆனால் சில நொடிகளிலேயே டேவிட் ராப்லேயின் பெயரை நினைத்ததும் வயிற்றில் எலி ஓடியது போல இருந்தது. அருணுக்கோ டேவிட் ராப்லே ஆட்களோடு மல்லு கட்டுவது என்றால் மிட்டாய் சாப்பிடுவது போல. அவன் விடமாட்டான் என்று கீதாவுக்கு தெரியும். தன்னை போல தன் மகனும் இருப்பது அவருக்கு ஒரு விதத்தில் பெருமிதமாக இருந்தாலும், தான் வேலை பார்க்கும் கம்பெனிக்கு முதலாளி டேவிட் ராப்லே என்பதால் அவருக்கு கொஞ்சம் இந்த வம்பெல்லாம் வேண்டாம் என்று பல சமயம் தோன்றுவது உண்டு. வீட்டின் வெளியே போட்ட கூச்சலில் ரமேஷ் வந்து என்னவென்று பார்க்க கதவை திறந்தார். ரமேஷின் கண்ணில் பட்டது இவைதான். அருண் கையில் இருந்த கடிதம், அருணின் உற்சாகம், கீதாவின் ஆனந்தம். முந்தைய அனுபவங்கள் ரமேஷுக்கு மனக்கண்ணில் திரும்ப வர ஆரம்பித்தன. கோபத்தில் ரமேஷின் முகம் கடுகு போட்டால் வெடிக்கும் அளவுக்கு சிவந்து போனது. திரும்பவுமா? என்னது இது கீதா, தேவையா இந்த கன்றாவி வேலை? ரமேஷ் கோபத்தில் தீபாவளி பட்டாசு போல வெடித்தார். உள்ளே போய் பேசிக்கலாம் வாங்க விடுவிடுவென்று கீதா அருணோடு கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தார். ரமேஷ் பின்னாடியே வந்து கதவை மடால் என்று சாத்தினார். எதுக்கு இப்படி வாசல்ல நின்று கத்துறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு இப்படி குய்யோ முறையோன்னு கத்துறீங்க? அப்படி என்னதான் ஆயிடுச்சு? கீதா எரிச்சலோடு ஆனால் குரலை உயர்த்தாமல் ரமேஷை கேட்டார். எல்லாம் இந்த அதிக பிரசங்கினாலதான். ரமேஷ் அருணை பார்த்து கத்தினார். கீதா அருணுக்கு வக்காலத்து வாங்கினார். ஆமா, இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி சத்தம் போடுறீங்க? டெல் மீ ஒன் குட் ரீசன். அப்படி என்ன அருண் பண்ணிட்டான்? ரமேஷ் பொறுமினார். அந்த கடிதம், அதை பார்த்தாலே இவன் ஏதோ திருசமம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தோணுது. ஏதோ ஒரு பெரிய உத்தமர் இவனுக்கு உதவி பண்ற நினப்புல நம்ம குடும்பத்துக்கு உபத்திரவம் பண்ணிட்டு போயிடுவாரு. வந்துட்டானுங்க புதுச்சேவை காந்திங்க. சும்மா இல்லாம சின்ன பசங்களை கிளப்பி விட வேண்டியது. என்ன இதில் இழுக்காதீங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. ரமேஷ் வெறுப்போடு மாடிப்படி ஏறி தன் அறைக்கு சென்றார். மடால் என்று அவர் அரைக்கதவை சாத்தும் சத்தம் கேட்டது. அருண் தனது அப்பாவின் நடத்தையை பார்த்து வெறுப்போடு தலையை ஆட்டினான். அம்மா, நான் இதை நிறுத்த மாட்டேன். அப்பா இல்லை, அந்த டேவிட் ராப்லேயே வந்தாலும் நான் இதை வெளியே தெரியப்படுத்தாம இருக்க மாட்டேன். கீதாவிற்கு அருணின் பேச்சு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை. அவரும் அருணை முழுமனதோடு ஆதரிக்க நினைத்தார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தது போல அந்த மர்மமான ஊராட்சி ஊழியரின் பெயர் இன்னொரு கடிதத்தில் வரும் வரை அவர்கள் கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டியதுதான். ஞாயிற்றுக்கிழமை மதியம் போனது. சாயந்தரமாக பக்ருவை மிஸ் கிளென் வீட்டில் கொண்டு வந்து விட்டார். இரவு ஆனது. மறுநாள் திங்கள் விடிந்தது. மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தான் அருண். திங்கட்கிழமை ஆதலால் பள்ளிக்கூடம் கிளம்பி சென்றான். கீதாவும் ரமேஷும் தங்கள் வேலைக்கு சென்றனர். மதியம் 3 மணி அளவில் பள்ளிக்கூடம் முடிந்து அருண் வீட்டுக்கு திரும்பினான். வந்தவன் தபால் பெட்டியை திறந்து தன் பெயருக்கு கடிதம் வந்திருக்கிறதா என்று பார்த்தான். வரவில்லை. ஏமாற்றம் அடைந்தான் அருண். மெதுவாக கதவை திறந்து கொண்டு வீட்டின் உள்ளே சென்றான். எப்பொழுதும் போல அப்பா அம்மா திரும்பி வரும் முன்னர் பள்ளிக்கூடத்தில் கொடுத்த வீட்டு பாடத்தை செய்ய ஆரம்பித்தான். சிறிது நேரம் சென்றது. அருண் 1:30 ஒரு முறை வீட்டின் வெளியே வந்து கடிதம் இருக்கிறதா என்று நப்பாசையோடு பார்த்தான். அவனுக்கு தெரியும் தபாலில்தான் அடுத்த கடிதம் வரும் என்று. இருந்தாலும் ஒரு பரபரப்பு அவனுள் இருந்தது. அம்மா வீடு திரும்பினால் அருண் நிசப்தமாக வீட்டு பாடம் பண்ணி கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவன் எதிர்பார்க்கும் கடிதம் இன்னும் வரவில்லை என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது. அருண், கடிதம் வந்தப்புறம் என்ன பண்ண போற? அதுக்கு இப்பவே கொஞ்சம் பிளான் பண்ணிக்க சரியா? அந்த ஊழியர்கிட்ட போய் நீ பேச போறியா? அவர் சொல்ல போறது சாட்சியமா வைக்க போறியா? அந்த கிணறு தோண்டுதல் பத்தி ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்த போறியா? சாட்சியங்கள் வலுவா இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. டேவிட் ராப்லே தம்பி இருக்கானே, அவன் வில்லனுக்கு வில்லன், மோசமான ஆள். தனக்கு தடைன்னு வந்தா எதையும் உடைச்சி எரிஞ்சிடுவான். அருண் பேசாமல் அம்மா சொல்வதை கேட்டுக்கொண்டான். ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அம்மா, நான் எல்லாத்தையும் என்னோட நோட்டில் எழுதி வச்சிருக்கேன், நேரம் வரும்போது சொல்கிறேன். மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது அருணுக்கு. கடிதம் தபாலில் வரவில்லை, கதவிடுக்கில் கூட வைக்கப்படவில்லை. அருணின் ஏமாற்றத்தை பார்த்து கீதாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அப்படியே கழிந்தது. அருணுக்கு இருப்பு கொள்ளவில்லை. வந்தே ஆக வேண்டிய கடிதம் வரவில்லை என்ற தவிப்பில் அங்கும் இங்கும் அலைந்தான். தனக்கு எப்போதும் கடிதம் எழுதுபவர் யார் என்று தெரிந்தால் நேரே போய் அவரிடமாவது கேட்டு பார்க்கலாம். ஆனால் அதுதான் பெரிய மர்மமாயிற்றே. இவ்வளவு வருஷ காலமாக அந்த நபர் தனக்கு தகுந்த சமயத்தில் கடிதம் எழுதி உதவியிருந்தாலும் அவர் ஆணா பெண்ணா, முதியவரா சிறியவரா என்று துளி கூட தெரியாது. ஆனால் அவர் மிகவும் விஷயம் அறிந்தவர் என்பது மட்டும் தெரிந்தது. அருணுக்கு ஒரு தேவதை போல தருணத்தில் உதவி செய்பவர். ரமேஷிற்கு வீட்டில் என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் கூட நினைவே இல்லை. அவர் பாட்டுக்கு வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தார். கீதாவிடமோ அருணிடமோ எதுவும் கேட்காமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தார். வெள்ளிக்கிழமை மதியம் ஆயிற்று, சாயந்தரம் ஆனது, கொஞ்சம் கொஞ்சமாக இரவும் ஆனது. அருண் எதிர்பார்த்த கடிதம் இன்னமும் வரவில்லை. ஏமாற்றத்தில் சோகம் தாங்க முடியவில்லை. அம்மாவிடம் பேசினாலே அழுகை வந்துவிடுமோ என்று நினைத்து இரவு டிவி பார்க்க கூட மனமில்லாமல் அறைக்குள் சீக்கிரமே படுக்க போய்விட்டான். கீதாவும் அவன் மனதை அறிந்து கொண்டு அவனை தொந்தரவு செய்யவில்லை. கீதாவுக்கு ரமேஷனிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் தான் நண்பர்களோடு சற்று நேரம் வெளியே போய் இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு இரவில் மிகவும் தாமதமாக வருவதாக எழுதியிருந்தார். கீதா சற்று நேரம் டிவி பார்த்தார். அதில் மனது ஒட்டவில்லை. சரி, ஏதாவது புத்தகம் படிக்கலாம் என்று எடுத்தார். கூடவே ரேடியோவில் ஏதாவது கேட்கலாம் என்று தனக்கு பிடித்த என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் என்ற நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பித்தார். அருணை கூப்பிடலாமா என்று நினைத்தார். அவன் அறையில் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டுதான் இருந்தது. அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம், அறைக்குள்ளேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டார். மணி எத்தனை ஆனது என்று கீதாவுக்கு சற்றும் நினைவே இல்லை. அப்படியே புத்தகத்தை மடியில் வைத்துக்கொண்டு தூங்கி போய்விட்டார். டிங் டாங் டிங் டாங், அழைப்பு மணி ஒலித்தது. யாரோ அழைத்தினார்கள். மீண்டும் மீண்டும் அது ஒலித்தது. ரமேஷிடம்தான் வீட்டு சாவி இருக்கிறதே, எதற்காக மணி அடிக்க வேண்டும் என்று தூக்கம் கலைந்த எரிச்சலோடு எழுந்து போய் கதவை திறந்தார் கீதா. வயதானவர் ஒருவர் வெளியே இருட்டில் நின்றிருந்தார். இதுதான் அருணின் வீடா என்று கேட்டார். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.